Thank you, Jesus.
மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத வசனம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 21வது அதிகாரம் 8வது வசனம்.
பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி
இதோ
நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும்
மரண வழியையும் வைக்கிறேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வைத்த இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக ஆண்டவர் இரண்டு வழிகளை வைத்திருக்கிறார். ஒரு வழி ஜீவனுக்கு போகிற வழி, இன்னொன்று மரணத்திற்கு போகிற வழி. ஒன்று பரலோகத்தை நோக்கி போகிற வழி, இன்னொன்று நரகத்தை நோக்கி போகிற வழி. இந்த ரெண்டு வழிகளும் நமக்கு முன்பாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டையுமே ஒரே இடத்துல நமக்கு முன்பாக வைக்கிறார். என்றைக்குமே தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஆண்டவர் என்றைக்குமே எந்த ஒரு காரியத்தையும் பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல. மனிதனுக்கு ஆண்டவர் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீனத்தை மனிதன் சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளை செலக்ட் பண்ணுகிறதான காரியம் நம் கையில் இருக்கிறது. ரெண்டையுமே நமக்கு முன்னால்தான் வைப்பார். எல்லா காரியத்தை நமக்கு முன்னால வைப்பார். இதுலதான் நீ நடந்தாக வேண்டும் என்று ஆண்டவர் யாரையுமே பலவந்தம் பண்றதே கிடையாது. ஏனென்றால் நித்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வருவது. மனிதனுடைய வாழ்க்கையே சொல்ல போனால் ஒரு பந்தய பொருளை போலதான் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மனிதனை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பதாக தூதர்களின் காலம், தூதர்களை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த தூதர்களில், இதெல்லாம் எனக்கு செய்தி இல்ல, ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அந்த தூதர்களில் பிரதானமான தூதர்களாக மூன்று பேர், லூசிபர், கேப்ரியல், மிகாவேல். இந்த பிரதான தூதர்களில் இந்த லூசிபர், அவன் மாத்திரம் அவன் கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று தன்னை உயர்த்த நினைத்து அவன் தள்ளப்பட்டு போகிறான். இதெல்லாம் நம்ம இப்ப எடுக்க டைம் இல்ல. எசேக்கியேல் 28:12 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:12 வாசித்தால் இதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் தள்ளப்பட்ட பின்பு அவன் ஆண்டவருக்கு சவால் விடுகிறவனாக நிற்கிறான். அந்த இடத்தை நிரப்புவதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனை ஏற்படுத்தினார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிப்பதற்காக, ஏனென்றால் அவன் ஆராதனை செய்து கொண்டிருந்த லூசிபர் தள்ளப்பட்டு போனான். அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஆண்டவர் மனிதனை ஏற்படுத்தினார். தன் ஸ்தானத்தில் மனிதன் வந்துவிட்டான் என்கிற காரணத்தினாலே மனிதனை என்றைக்குமே எதிராளியாகவே பிசாசானவன், அதாவது லூசிபர், பார்க்கிறான். ஏன்னா தன்னுடைய ஸ்தானத்திலே இவன் வந்துவிட்டானே. ஆகையினால் மனிதனை என்றைக்குமே அவன் எதிராளியாகத்தான் பார்ப்பான். மனிதனை எப்படியாயிலும் வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் பார்ப்பான். அதுல ரெண்டு நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, மனிதனை அவன் தன் ஸ்தானத்தில் வந்துவிட்டதனாலே அவனை எதிராளியாய் பார்க்கிறது ஒன்று. இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரே எதிரி, சாத்தானுக்கு எதிரி தேவனாகிய கர்த்தரை அவன் முழு பகையாய் பகைக்கிறான். அவர் உண்டாக்கியிருக்கிற மனிதனை பாதித்தால் அது அவரை பாதிக்கும், அவனுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே மனிதனை எப்படியாகிலும் தன் வசப்படுத்துவதில் அவன் என்னைக்குமே கருத்தாயிருப்பான். அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை படைத்த முதல் நாளிலிருந்தே மனிதன் ஒரு போட்டி பொருளை போல அவன் வைக்கப்பட்டிருக்கான். ஆண்டவருக்கும் பிசாசிற்கு நடுவில் ஒரு சவால். இதை நீங்க யோபுவின் புஸ்தகத்தில் நல்லா படிக்க முடியும் இல்லையா? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமாய் இருந்தாய், அவனைப் போல பூமியில் ஒருவனுமே இல்லை. ஆனால் பிசாசானவன் அவனையும் குற்றப்படுத்தி ஆண்டவரிடத்தில் சவால்க்கு வரான். அவன் விருதவாகவா உண்மை சேவிக்கிறான், காரணம் இல்லாமல் உண்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான், நீர் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறீர், தேசத்தில் அவன் சம்பத்து பெருகிற்று, ஆகினால் நீர் அவனுக்கு உண்டானதையெல்லாம் நீர் தொடுவீரானால் அவன் உம்முடைய முகத்திற்கு நேராக உண்மை தூஷி காணும் பாரும். பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு சவால் கொண்டு வருகிறான். அந்த சேலஞ்ச் ஆண்டவர் ஏத்துக்கிட்டார். இது யோபுவின் வாழ்க்கையின் அந்த சேலஞ்ச் தான் நமக்கு பைபிள் நமக்கு ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கே தவிர, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையுமே அதே பொசிஷன் தான் இருக்குன்றத நம்ம நிறைய பேர் உணர்றது கிடையாது. ஏதோ யோபு மாத்திரம்தான் அப்படி போனா நம்ம நினைக்கிறோம். யோபுவின் வாழ்க்கை எதுக்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறதுனா, எல்லாருடைய பொசிஷன் அதுதான்றது காட்டுறதுக்காக தான். யோபுவின் வாழ்க்கையில் எப்படி சேலஞ்ச் பண்ணான பிசாசு அவனை எப்படி ஆகிலும் தன் வசப்படுத்தி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன் என்று சவால் விட்டு அவன் திரும்ப திரும்ப தோற்று போனான். இதே காரியம் நம்ம லைஃப்ல நடக்குது. யோபுவுக்கு நடந்தது அவன் கண்ணுக்கு மறைவில் நடந்துச்சு, அவனுக்கே தெரியாது. நமக்கு நடக்கிறது நமக்கு கண்ணுக்கு மறைவில் நடக்கிறது, நமக்கு தெரியறது இல்லை. அதான் விஷயம், எல்லாமே ஒண்ணுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு எப்படி ஆகிலும் நம்மை தன் வசப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாக அவன் தன்னை ஜெயித்தவனாய் காண்பிக்க வேண்டும் என்று அவன் எப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்றைக்குமே அவர் டோட்டலா சர்வாதிகாரியாய் நடந்து நம்மளை வந்து ஜெயிக்க வைத்து உடனே பார் எம்பிள்ள ஜெயிச்சுதான் அப்படி கர்த்தர் செய்யறது கிடையாது. சேலஞ்சில் தான் இருக்குது. ஆகையினாலே ஆண்டவர் ஜீவ வழியை வைக்கிறார், மரண வழியை வைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை ஜீவ வழியில நடப்பான். பிசாசு சொல்றான், அவனை நான் மரண வழியில நான் நடக்க பண்றேன். இதுதான் சேலஞ்ச். இப்பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் அதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், ஜீவ வழியையும் மரண வழியையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலுமே ரெண்டு காரியங்கள் நமக்கு முன்னால இருக்கும். இதை நம்ம என்னைக்குமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். உங்க லைஃப்ல நீங்க கிராஸ் பண்ணி போற பாதையில பல விஷயங்கள் நம்ம வந்து தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இதுவா அதுவா பல விஷயங்கள் வரும். கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா கடைசியில ரெண்டுல வந்து நிற்கும், இதுவா அதுவா, இதை வாங்கலாமா வாங்க வேண்டாமா, இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, போலாமா போக வேண்டாமா, வரலாமா வர வேண்டாமா, இங்கதான் வந்து நிற்கும். கடைசியில் ரெண்டுக்கு நடுவில் வந்து நிமிப்போம். முதல்ல எத்தனையோ வரும், கடைசியில் ரெண்டுக்கு நடுவில் வந்து நிற்கும். எங்கேயுமே யோசிச்சு பாருங்க, எல்லா விஷயத்திலும் யோசிச்சு பாருங்க. ஒரு புடவை கடைக்கு போங்க, எல்லாமே உங்களுக்கு வாங்கணும் போல இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் ரெண்டுல வந்து நிற்கும், இதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இதை வாங்கலாமா நிற்கும். மனசுல ரெண்டுமே வாங்கணும்னு தோணும், ஆனா வீட்டுக்காரர் சொல்லுவார் ஒண்ணுதான் வாங்கணும்னு இருப்பாரு. அப்ப அது ரெண்டும் வாங்கணும்னு அவங்களுக்கு தோணும், ஆனா ரெண்டுல ஒண்ணுதான் வாங்கணும்னு இருப்பாரு. இப்ப இதுவா அதுவா இல்ல, கடைசியில வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து அதை வாங்கியிருக்கலாமே, அங்க வந்து அப்ப யோசிப்பா வீட்டுக்கு வந்து அதை வாங்கியிருக்கலாமே, அங்க இருக்கிற வரைக்கும் அது தெரியாது, வீட்டுக்கு வந்தது அதை வாங்கியிருக்கலாமே, இதை வாங்கிட்டு வந்துட்டமே மாத்திட்டு வரலாமா நடக்கிற விஷயம். ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு புடவை விஷயத்தில் இருந்து எல்லா காரியங்களும் இப்படிதான், ரெண்டுல ஒண்ணு கடைசியில் ரெண்டுல ஒண்ணு தான் வந்து நிற்கும். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் இந்த ரெண்டுல ஒண்ணுன்றதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு புடவையோ ஒரு துணி விஷயத்துல பிரச்சனை இல்லை, ஆனா லைஃப்ல நீங்க முக்கியமான சில தீர்மானங்கள் எடுக்கிற விஷயத்துல ரெண்டுல ஒண்ணு நிற்கும் போது அங்கே நீங்க எடுக்கிற ஒரு தவறான ஒரு முடிவு உங்க லைஃப்ல பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதனால இந்த ரெண்டுல ஒண்ணுங்கிறது என்னைக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இன்றைக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டிலே ஒன்று சில காரியங்களை காண்பிக்க போறேன், கவனியுங்கள். அதை எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி தவறி போச்சுன்னா என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:15-16, 17 மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை
ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து
ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து
அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும்
நன்மை தீமை அறியத்தக்க
விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்.
அதை நீ புசிக்கும் நாளில்
சாகவே சாவா என்று
கட்டளையிட்டார். இங்கே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அதில் சகலவிதமான விருட்சங்களையும் வைத்தார். சகலவிதமான கனி விருட்சங்கள் சகலத்தையும் வைத்து கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் கொண்டு வந்து வைத்துவிட்டு கர்த்தர் எல்லா கனிகளையும் நீ பறித்து புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக ஒரு கட்டளை கொடுத்தார். எல்லாத்தையும் சாப்பிடாது, ஒன்ன மட்டும் நீ டச் பண்ணாது, ஒன்ன மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த நிலைமையில் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான மிக முக்கியமான காரியம் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. இது தோட்டத்தின் நடு எங்கே இருந்தது? 3:3 வாசிங்க.
ஆனாலும்
தோட்டத்தின் நடுவில் இருக்கிற
விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்
என்றார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. இது எங்கே இருந்தது என்றால் அந்த பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தின் மைய பகுதியில் இது இருந்தது. தோட்டத்தின் நடுவில் இருந்தது. ஏதேன் தோட்டம்ங்கிறது சின்ன ஒரு கார்டன் அல்ல. இது குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் மெட்ராஸ் சிட்டி சைஸாவது இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சிட்டி சைஸாவது இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம். ஏனென்றால் அதுக்குள்ள 4 பெரிய நதிகள் ஓடி இருக்குது. 4 நதிகள் அதுல ஓடி இருக்குன்னா நிச்சயமாக அது ஏதோ சின்ன ஒரு கார்டன் கிடையாது. அது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மெட்ராஸ் சிட்டி சைஸா இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம், 4 நதிகள் ஓடுகிறது. ஆண்டவர் படைத்த அத்தனை விருட்சங்களும் அந்த ஒரே தோட்டத்தில் இருக்குது. இதுதான் பியூட்டி இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்களா, சில இடத்துல விளையிற விளைச்சல் இன்னொரு இடத்துல இருக்காது. ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எங்குமே கிடைக்காது. அதுக்கெல்லாம் குளிர்ச்சியான இடத்துல மட்டும்தான் அங்க விளையும், எல்லா இடத்துல எல்லாமே இருக்காது. ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தில் நீங்க எடுத்துக்கொண்டால் அத்தனையும் ஒரே இடத்துல இருக்குது. அவர் உண்டாக்கின சகலத்தையும் அந்த ஒரே இடத்துல கர்த்தர் வச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம், அதுல 4 நதிகள் மூலமாக அந்த தோட்டத்திற்கு கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். அந்த தோட்டத்தின் நடுவிலேதான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைத்து இதை ஒண்ண மட்டும் நீ புசிக்க வேண்டாம். ஏன்னா இதுதான் சவால் நிறைந்தது, இதுதான் சவாலுக்குரிய காரியம். சாத்தானுக்கு முன்பாக சவாலானது இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். நான் சொல்லுவேன், மனுஷன் புசிக்க மாட்டான் அப்படின்றது ஆண்டவருடைய காரியம். பிசாசு சொல்லுகிறான், நிச்சயமாய் மனுஷனை நான் புசிக்க வைப்பேன், புசிக்க வைத்து காட்டுவேன் அப்படின்றது அவனுடைய காரியம். இந்த விருட்சம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறது. சரி, தோட்டத்தின் நடுவில் இன்னொரு விருட்சம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:7.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு
தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
இங்க தோட்டத்துக்கு நடுவில் இன்னொரு மரம் இருக்கிறது, ஜீவ விருட்சத்தின் கனி. தேவனுடைய தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான ஜீவ விருட்சத்தின் கனி என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனி, கர்த்தருடைய பரதேசின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனி இதுவும் நடுவில் தான் இருக்குது. ஏதேன் தோட்டம் அடைக்கப்பட்டது, இந்த பரதேசி என்பது ஏதேன் தோட்டத்துக்கு அப்படியே சிம்பாலிக் நடக்கிற விஷயம். ஆண்டவர் சகல விதமான விருட்சங்களையும் தோட்டத்தில் வைத்திருந்தார். அதன் நடுவிலே ரெண்டு மரங்களை நடுவில் சென்டர்ல வச்சிருக்கார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. ரெண்டுமே தோட்டத்துக்கு நடுவில் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத, இதை நீ புசிக்கலாம், அடுத்தது புசிக்கலாம் சொல்லிட்டார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். மனுஷன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தான் எடுத்து புசித்து விடுகிறான் இல்லையா. இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இதை புசித்தால் என்ன நடக்கும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:22 வாசிக்கலாம்.
பின்பு தேவனாகிய கர்த்தர்
இதோ
மனுஷன்
நன்மை தீமை அறியத்தக்கவனாய்
நம்மில் ஒருவரை போல் ஆனான்
இப்பொழுதும்
அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து
புசித்து
என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு
செய்ய வேண்டும் என்று
அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே
கேருபீன்களையும்
வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார்.
இப்ப பாருங்க, அடுத்த விருட்சம் ஜீவ விருட்சம் இதுவும் தோட்டத்துக்கு நடுவில் இருக்கு. இதை புசித்தால் ஒரு மனுஷனும் மரணமே அடைய மாட்டான், என்றென்றைக்கும் வாழ்வான். ஆண்டவர் மனிதனுக்கு என்னைக்குமே செய்வது எல்லாமே நன்மைக்காக தான் செய்தார். மனுஷனை ஆண்டவர் படைக்கும் பொழுது அவனை முழுக்க முழுக்க நன்மை மாத்திரமே செய்கிறவனாயிருக்க அவனை கடத்த படைத்தார். அதை நீங்க பிரசங்கி 7:29 பார்க்கலாம். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் மனிதனை செம்மையானவராகவே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் இந்த ஜீவ விருட்ச, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஒரு சோதனைக்காக வைக்கப்பட்டதை தவிர மனுஷன் புசிப்பதற்காக இது வைக்கப்படலை. அவன் கீழ்ப்படிவானோ கீழ்ப்படிய மாட்டானோ என்கிற ஒரு டெஸ்ட் தான் அது, அதுக்குதான் அந்த மரம். ஆனால் ஜீவ விருட்சம் வந்து அவன் சாப்பிடறதுக்காக கர்த்தர் வச்சார். ஏன் இந்த ஏதேன் தோட்டத்திலே மனுஷனுடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, இந்த ஏதேன் தோட்டத்திலே இந்த சகல செழிப்போடும் ஆசீர்வாதத்தோடும் மனுஷன் என்றென்றைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய ஆசை. மனுஷன் நல்லா வாழணும், செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், தன்னோடு ஐக்கியமா வாழணும், அது நிரந்தரமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். இதுதான் கடைசியில் நித்தியத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்க போறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இந்த ஆசீர்வாத ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். ஏன் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கும் பொழுது அவனுக்கு மரணம் என்பதே இல்லை. இல்ல, அன்னைக்கு நிறைய பேர், நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு தெரிய ஒரு சின்ன பயம் இருக்கும், சைக்கலாஜிக்கல் பயம், ஃபியர். இப்ப நம்ம வந்துட்டோம், கர்த்தர் அறிஞ்சிட்டோம், கர்த்தருக்காக வாழ்றோம், கடைசியில ஒரு நாள் வந்து பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்புறம் பரலோகத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு இதாகி அப்புறம் அங்கிருந்து அடுத்தது வேற எங்கேயாவது மாதிரி எங்க போயிட வேண்டிய வந்துருமோ, இப்படி கொஞ்சம் யோசிப்பேன் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு ஒருவேளை பரலோகத்தில் நம்ம நல்ல கடைசி வரை இருக்க முடியுமா, ஏன்னா பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துச்சு, ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு, இதில் நம்ம நிலைச்சிருக்கிறோம் ரைட்டு. இப்போ இது வந்து நம்ம வந்து தடுமாறி இங்கே விழுந்து போறதுக்கு எத்தனை பேர் வாய்ப்பு இருக்குது, விழுகிறாங்க. அதே போல பரலோகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து விழுந்து போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமோ, ஏன்னா தூசி பேர் விழுந்தான் இல்லையா, அது போல ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருக்கும் ஆரம்பத்தில். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து விட்டால் அதன் பிறகு அது பெர்மனன்ட். ஆண்டவர் ஏதேன் தோட்ட வாழ்க்கையை மனுஷனுக்கு பெர்மனன்டா வைக்க நினைச்சார். நிரந்தரமாக்க நினைச்சார். அதுக்குதான் அங்க ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்தார். அதை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். அதை புசிச்சானா மரணமே கிடையாது. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் அதை புசிச்சிருப்பார்கள், ஆனால் இன்னைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்க, இன்னைக்கும் வாழ்ந்துட்டே இருந்திருப்பாங்க, மரணமே அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் அதை இவங்களுக்கு புசித்து என்றென்றைக்கும் அவரோடு வாழ்வதற்காக வச்சார். ஆனால் இந்த விருட்சம் வந்து சோதனைக்காக வச்சார். இப்பொழுது பிசாசுடைய நோக்கமெல்லாம் இதை சாப்பிட வைக்க வேண்டும். ஆண்டவர் எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை புசிக்க வைத்து இவன் ஜெயித்தவனாக காணப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னைக்குமே ரெண்டு காரியத்தை வைக்கிறார். ஒன்னு செய்யுங்கிறாரு, ஒன்னு செய்யாதங்கிறாரு. ஹோல் பைபிள் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்செல்லாம். அதாவது தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருக்கானது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருக்கானது தேவனுடைய வார்த்தை. ஏன் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படுகிறது? ஒரு பக்கம் அது செய் செய் செய்யின் ஒரு பக்கம் விட்டது, இன்னொரு பக்கம் செய்யாத செய்யாத செய்யாதன்னு ஒரு பக்கம் விட்டது. வேதத்தை மொத்தமா ரெண்டா பிரிச்சலாம். செய்யும்படி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள், செய்யக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள். இந்த விஷயத்துல தேவ பிள்ளைகள் செய்யணும் சொல்றதை கரெக்டா செய்யவும் செய்யாமல் இருக்க சொல்றதை செய்யாமல் இருக்க நம்ம கவனமா இருக்கணும். ஆனால் பிசாசு என்னைக்குமே ஒரு கர்த்தருடைய பிள்ளையை செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ய வைக்கவும் செய்ய சொன்னதை செய்யாமல் இருக்க பண்ணவும் தான் அவன் என்னைக்குமே அவன் லீட் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் அவன் அப்படியே ரிவர்ஸ்ல நம்மளை நடத்த ட்ரை பண்ணுவான். உங்க லைஃப்ல என்னைக்குமே இதே காரியம் தான், இந்த சோதனையில் தான் நம்ம இருப்போம். ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யக்கூடாதபடிக்கு நமக்கு தடைகள் வரும், செய்யக்கூடாதபடி சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை செய்வதற்கு தூண்டுதல்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும், அதுக்கான சூழ்நிலைகள் வரும். இதுதான் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. சாப்பிட சொன்னதை சாப்பிடல, ஆனால் சாப்பிடக்கூடாது என்று சொன்னதான விருட்சத்தின் கனியை சாப்பிடுவதுதான் பிசாசனுடைய நோக்கமான சாப்பிட வைக்கணும். இது எப்படி நடந்தது வாசிக்கலாம். 3 வருவோம், 6 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
புத்தியை தெளிவிக்கிறதற்கு
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து
புசித்து
தன் புருஷனுக்கும் கொடுத்தாள்
அவனும் புசித்தான். நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, பிசாசானவன் இந்த ஏவாளை தூண்டி விடுகிறான், ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்றான். வேற ஒண்ணும் அவன் செய்யல, பலவந்தமா ஏவாளை போய் அதை பறிக்க வைக்கவே இல்லை, அதெல்லாம் அவன் செய்யல. அப்படி செய்த அவன் வந்து வாங்க செயல்படுற மாதிரி இருக்கும். அவளை தூண்டி விடுகிறான். தேவன் இந்த கனியை புருஷிக்க கூடாது என்று சொன்னது உண்டு, ஒரு டவுட் கிரியேட் பண்ணி அவளை மனச மாத்துறான். ஆனால் இந்த பழத்தை பறித்து புசித்தது எதுவுமே முழுக்க முழுக்க ஏவாளை சார்ந்ததாகத்தான் இருந்துச்சு. அவன் ஜஸ்ட் ஒரு டெம்டேஷன் மட்டும் தான் கொடுத்தானே தவிர ஏவாளை பலவந்தமாக எடுத்துக்கொண்டு போய் அந்த பழத்தை பறிக்கும்படி அவன் செய்யவே இல்லை, அதை செய்யல. நம்ம லைஃப்லயும் சொல்றேன், ஏன் ஆண்டவர் நமக்கு வந்து கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களுக்கு நரகம் என்று சொல்லுகிறார் என்றால், பிசாசு நம்மளை பலவந்தமாய் ஒரு காரியத்தை நம்மளை செய்ய வைக்க மாட்டான், தூண்டி விடுவான், நமக்குள்ள ஒரு டெம்டேஷனை தூண்டி விடுவான். செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா 100 நம்ம தான் செய்வோம். டெம்டேஷன் அவன் கொடுப்பானே தவிர செய்கிறதை முழுக்க முழுக்க நம்ம தான் செய்வோம். செயல்பாடு என்னைக்குமே நம்மளை சார்ந்தது. இங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பார்க்கிறா அவன் கனியின் மேல் அவளுடைய மனதை திருப்பி விட்டுட்டான். அது வரைக்கும் அதை பத்தி அவ பெருசா நினைக்கல, ஆனால் இப்ப அவளுடைய கவனத்தை அந்த கனிக்கு நேரம் திருப்பி விட்டுட்டான். இப்ப அந்த கனியை பார்க்கறா, பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, பார்வைக்கு இன்பமா இருக்குது, பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. புசிச்ச நல்லா இருக்கும் போல இருக்குது, ஒருவேளை நல்ல ஸ்மெல் கூட இருந்திருக்கும். இது புசி இவ்வளவு நல்ல ஸ்மெல் இருக்குதே, வாசனையா இருக்குது, இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு தாட் வருது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது, இதை சாப்பிட்டா நமக்கு புத்தி நல்லா தெளிஞ்சிடும் போல இருக்குது, இதை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, நல்ல ஸ்மெல் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. இதுதான் இவளை ஈர்த்து கொண்டு வந்தது. பிசாசு அவளை பலவந்தமா பறிக்க வைக்கல, அதை பத்தி ஒரு தாட் கொடுத்தான், அவ்வளவுதான், ஒரு சின்ன தாட் கொடுத்துட்டான். ஆனால் இப்பொழுது அந்த தாட் அவளுக்கு, அந்த பிசாசு அவளுக்கு அந்த கனிக்கு நேர தாட்டை கொடுத்த உடனே இவனுடைய கவனம் எல்லாம் அந்த கனிக்கு நேரம் போயிடுச்சு. பாக்கறா சொல்றது கரெக்டா தான் இருக்கும் போது, நல்லா அழகா இருக்குதே, நல்ல கலரா இருக்குதே, நல்ல வாசனையா இருக்குதே, நிச்சயமா நல்ல டேஸ்டா தான் இருக்கும். இதெல்லாம் டெவலப்மெண்ட், இவளுக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட். நான் சொல்றேன், அதே இடத்துல தான், பக்கத்துல தான் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது, ஆனா பாக்குறதுக்கு அது ரொம்ப அழகா இல்லை, அது ரொம்ப வாசனையாவும் தெரியல, சாதாரணமா தெரியும். அதை விட இது அழகா தெரியுது, ரெண்டுமே அங்கதான் இருக்குது. ஆனால் ஏவாளை ஜீவ விருட்சத்தின் கனி அட்ராக்ட் பண்ணல, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி தான் அட்ராக்ட் பண்ணுச்சு. இன்றைக்கு உலகத்தில் நீங்க பாத்தீங்களானால், பரிசுத்தத்தை விட பாவம் தான் மனுஷனுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், தெரியுமா? பரிசுத்தம் என்னைக்குமே அட்ராக்டிவா இருக்காது, பாவம் தான் அட்ராக்டிவா இருக்கும். ஆவிக்குரிய காரியத்திலே நிறைய காரியங்கள் நமக்கு செலக்ட் பண்ண நிறைய இருக்காது, ஆனால் பாவத்தின் காரியத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், பல விதங்கள், பல நிறங்கள், பல வாசனை, இப்படி அட்ராக்ட் பண்றதுக்கு அவளுக்கு அதெல்லாம் இருந்தது போல, இன்றைக்கு நம்மை தவறான பாதையில் இழுக்கக்கூடிய காரியங்கள், பிசாசு நமக்கு முன்பாய் வைக்கிற காரியங்கள், அதுதான் மனுஷனுக்கு என்றைக்குமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்கேதான் இருந்துச்சு, ஆனா ஏவாளை அது அட்ராக்ட் பண்ணதை விட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிதான் அவளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா அங்க தெளிவா இருக்குது, அவ யோசிக்கிறா புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், பார்த்துட்டே இருந்திருக்கிறா, பார்க்க பார்க்க அழகா இருக்குதே, ரொம்ப நல்லா இருக்குதே, அழகான கலரா இருக்குதே, நல்லா இருக்குதே, பார்த்துட்டே இருக்கிறா, பார்க்க 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 அவள் இருதயம் அதை ரசிக்க 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 பறிக்கணும்னு ஒரு தூண்டுதல் அதிகரிச்சுட்டே இருக்குது. பறிக்கிறா புசிக்கிறா புருஷனுக்கும் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம கவனிக்கணும், அட்ராக்டிவா இருக்கிறதை வைத்துக் கொண்டு ஃபுளோ ஆயிடக்கூடாது, புரியுதா? கவர்ச்சிகரமா இருக்கும், பிசாசு கொண்டு வருகிற சோதனைகள் எல்லாமே கவர்ச்சிகரமா இருக்கும், தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்வைக்கிறது எதுவுமே ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, கவர்ச்சிகரமா இருக்கிறத பார்த்து நீ பின்னால போயிடாது, நான் உனக்கு வைத்திருக்கிறதை அந்த பாதையில் நீ போகிற. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது, பார்வைக்கு இன்பம், வெளி தோற்றத்தை வைத்து முடிவெடுக்கிறார்கள், வெளிப்பிரகாரமான காரியங்களை வைத்து முடிவெடுக்கிறார்கள். என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவெடுக்கிறதையும் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வைத்து, வெளியில இருக்கிற காரியத்தை வைத்து ஒருபோது முடிவெடுத்துடாதீங்க, அந்த முடிவு பெரும்பாலும் தவறாதா இருக்கும். எதுவா இருக்கட்டும், ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், ஒரு காலேஜில் பிள்ளைங்களை சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும், ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ற விஷயமா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், சிலது வெளித்தோட்டத்தில் ரொம்ப அழகா இருக்கும், பெட்டரா இருக்கும், அதை விட இது பெட்டரா தெரியும். வெளித்தோட்டத்தை வைத்துக் கொண்டு உடனே நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது, இந்த வேலை நல்லா இருக்குது, இந்த கம்பெனி பெரிய கம்பெனி, இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள, இந்த காரி நல்லது, வெளித்தோட்டத்தை வைத்து டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. வெளித்தோட்டத்தில் நல்லா இருக்கிறதெல்லாம் தேவ சித்தமா இருக்கணும்னு கிடையாது, புரியுதா? ஜீவ விருட்சத்தின் கனியை பார்க்கிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அழகாக இருந்தது, தோற்றத்தில் இது பெட்டரா இருந்துச்சு. தோற்றத்தின்படி என்றைக்கும் ஒரு தேவ பிள்ளை நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தவறாய் போய் முடிச்சிடும். ரெண்டு காரியம் வருது, ஒன்று பெட்டரா உங்க பார்வைக்கு தெரியுது, பார்வைக்கு பெட்டரா இருக்கிறதுனால அதில் இறங்கிடாதீங்க, தேவ சமூகத்தில் காத்திருங்கள். ஆண்டவரே எது உமக்கு சித்தம்? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இதனை புசி, இதனை புசிக்காது. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுங்க. ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுக்கிறதுல ரொம்ப ஃபர்மா இருந்திருப்பானால் அந்த கனி அவள் எடுத்திருக்கவே மாட்டான். அவள் தோற்றத்தின் அடிப்படையில் முடிவெடுத்ததுனாலதான் அந்த பிரச்சனையே வந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுக்கிறது ரொம்ப ஃபர்மா இருந்திருப்பான், அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஆண்டவர் அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு வாசனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பார்க்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வேண்டான்ட்டாரு, அதனால் அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கறதுல ஃபர்மா இருந்திருப்பானால் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யற பெரிய தப்பு என்ன, தோற்றத்தை பார்த்து முடிவெடுப்பது மிகப்பெரிய தவறு. ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து முடிவெடுங்கள், தேவனுடைய வசனத்தை பாருங்க, அதுல வச்சு பேஸ் பண்ணி முடிவெடுங்க. இன்னும் தெரியலையா, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சில வார்த்தைகளை கொடுப்பார், இதை செய்யும் பாரு, இது செய்யாத பாரு, இது நல்லதும் பாரு, இது வேண்டாம்னு பாரு. கர்த்தர் உங்களுக்கு பிரத்யேகமாய் காரியத்தை வெளிப்படுத்துவார். நீங்க காத்திருந்தால் ஆண்டவருக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தோட்டத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தது எல்லாமே தப்பாதான் போகும். பைபிள் நிறைய உதாரணம் இருக்கு. இன்னொரு உதாரணம் கூட காட்டுற பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே 13:8 வாசிக்கலாம்.
ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும்,
எனக்கும் உமக்கும்,
என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும்,
என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும்
வாக்குவாதம் வேண்டாம்,
வாக்குவாதம் வேண்டாம்,
நாம் சகோதரர்,
நாம் சகோதரர்.
இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா,
இந்த தேசம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா,
நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம்,
நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம்,
நீ இடதுபுறம் போனால்,
நீ இடதுபுறம் போனால்
நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான்.
அப்பொழுது லோத்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்,
ஏதேன் தோட்டம் மாதிரி கர்த்தருடைய தோட்டத்தை போலவும்,
எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள்.
சோதோம் குமரா பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சான், அவ்வளவு ஒரு செழிப்பு, அவ்வளவு ஒரு மகிமை, பார்க்கிற பார்வைக்கு அவ்வளவு நல்லா இருக்குது. ஆபிரகாம் செலக்ட் பண்ற சாய்ஸ் அவனுக்கு கொடுக்கறான், நீ செலக்ட் பண்ணிக்கோ, எது வேணாலும் எடுத்துக்கோ. தோட்டத்தின் அடிப்படையிலே லோத்து செலக்ட் பண்ணான். கடைசி அதிர்ந்த ஒரு படி மண்ணை கூட அவனால் எடுத்துட்டு போக முடியல. ஜீவன் தப்ப ஓடிதான் போக முடிச்சதே தவிர அதிர்ந்த ஒரு சின்ன ஆசீர்வாதத்தையும் அவனால் அனுபவிக்க முடியல. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படி அவன் டிராவல் பண்ணான். அவன் கால் மிதிக்கும் இடத்தை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆகையினால் இன்றைக்கு முதலாவது காரியம், உங்கள் வாழ்க்கையில என்றைக்குமே ரெண்டுல ஒண்ணுன்னு ஒண்ணு வருது. ஒன்னு அப்பியரன்ஸ்ல வெளிப்பிரகாரமான காரியத்திலே நல்லா இருக்குதுன்னு பார்த்து மட்டும் முடிவெடுத்துடாதீங்க. வெளிப்பிரகாரமான தோட்டத்தில் நல்லா இருக்கிறத வச்சு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது பெரும்பாலும் தவறா போய் முடிச்சிடும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் அதை பத்தி என்ன சொல்றாரு என்று பார்த்து முடிவெடுத்தால் அது கரெக்டா இருக்கும். அது ரெண்டுல ஒண்ணு கரெக்டா இருக்கும். ரெண்டுமே ஒருபோதும் கரெக்டா இருக்க முடியாது, ஒண்ணுதான் கரெக்டா இருக்க முடியும். ஆகினால் நம்ம அப்படிதான் முடிவெடுக்கணும். ரெண்டாவது இன்னொரு சம்பவத்துக்கு போலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38 லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள்.
அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள்.
மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து
ஆண்டவரே,
நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார். மார்த்தாள் மரியாள், மார்த்தாள் மூத்த சகோதரி, தன் வீட்டுக்கு அவரை அழைக்கிறாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தவுடனே அவருக்கு நல்ல ஒரு விருந்து கொடுக்கிறதற்கான ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாள். அவர் வந்து அமர்ந்து விட்டார். வந்து அமர்ந்தவுடனே அவருடைய சகோதரி மரியாள் அவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்வது குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ரெண்டு பேருமே சகோதரிகள். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வந்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் அமைதியாக இங்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த ரெண்டு சகோதரிகளிலே ரெண்டு பேருடைய செலக்ஷன் வித்தியாசமா இருக்கு. இவங்க கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய மைண்ட் செட் டோட்டலா வேற. மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து அவருக்கு விருந்து கொடுப்பது அவருடைய நோக்கம். ஆனால் மரியாளுக்கு அவர் வந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவரிடத்திலிருந்து நல்ல ஜீவ வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பது அவளுடைய நோக்கம். இயேசு வந்துட்டாரு. ஆனால் ரெண்டு பேரும் ரெண்டு ஆங்கிள் இருக்கிறாங்க. ரெண்டு சகோதரிகள் ரெண்டு ஆங்கிள் இருக்கிறாங்க. ஒருத்தி உலக பிரகாரமாக அவருக்கு ஒரு உணவு கொடுக்கறதுல கவனமா இருக்கிறார், அதை சமைக்கிறது ரெடியா இருக்கிறார். ஆனால் மரியாளோ அவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்கிறதுல கவனமாயிருந்தாள். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து இந்த செலக்ஷனை பத்தி அவரே கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ரெண்டு கிடையாது, ஒண்ணுதான். ரெண்டும் நீ செலக்ட் பண்ண முடியாது, ஒண்ணுதான் செலக்ட் பண்ணணும். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டதின் நோக்கம் அவருக்கு உணவு கொடுப்பதற்கு. இது மார்த்தாளுடைய நோக்கம். ஆனால் இயேசுடைய நோக்கம் ஒன்னு இருக்குல்ல. கூப்பிட்டவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, வந்தவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம ஒரு நோக்கத்தோடு அவர்கிட்ட நம்ம போறோம். ஆனா அவருக்கு நம்மளை பத்தி என்ன நோக்கம் இருக்குது அதை யோசிச்சீங்களா? நமக்கு அவர்கிட்ட ஒரு நோக்கம் இருக்குது. நான் அவரை பின்பற்றினால், அவரை தேடினால் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கனப்படுத்துவார், எனக்கு அது கொடுப்பார், இது கொடுப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், வேண்டியதெல்லாம் செய்வார், சந்தோஷமா வாழ வைப்பார். இது நமக்கு நோக்கம். ஆனால் என்னை நான் இந்த ஆண்டவர் அழைச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில கூப்பிட்டு இருக்கிறேன், அவருக்கு என்னை குறித்து என்ன நோக்கம் இருக்குது அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அதை யோசிக்கிறதுல நம்மளுடைய நோக்கத்திலேயே நம்ம ஃபுளோ ஆகிறோம். அவரை நம்ம வாழ்க்கையில கூப்பிட்டோம், வந்தாச்சு, வந்து உட்கார்ந்துட்டார், வீட்டில் வந்துட்டாரு, நம்ம வாழ்க்கையில வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆனா நம்முடைய நோக்கத்தையே நிறைவேற்றுவதற்காகவே நம்ம ஃபோக்கஸ் தான் இருக்கிறோம். அது தப்பு. நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் என்னைக்குமே கரெக்டா இருக்கும் சொல்ல முடியாது. நமக்குன்னு ஒரு நோக்கம், உலக பிரகாரமான நோக்கம், லௌகீக நோக்கம், இந்த பிரபஞ்சத்துக்குரிய நோக்கம். இந்த நோக்கத்தோடு அழைத்து இந்த நோக்கத்திலேயே அவரை நம்ம யூஸ் பண்ணிக்க பார்க்கிறோம். அந்த நோக்கத்திலேயே அவர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம். ஆனால் வந்தவருக்கு என்னை குறித்து என்ன நோக்கம் இருக்கிறது? என் வாழ்க்கையில் வந்திருக்கிறாரே, அவருக்கு என்னை குறித்து என்ன நோக்கம் இருக்கிறது? யோசிச்சீங்களா? ஏன் அவர் என் வாழ்க்கையில வந்தார்? எத்தனையோ பேர் என்ன சுத்தியில் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாம் வரல. என்னை விட நல்லவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில எல்லாம் அவர் வரல. ஆனா என் வாழ்க்கையில வந்திருக்கிறாரே, ஏன் என் வாழ்க்கையில வந்தார்? அவருடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நம்ம பெரிய மிஸ்டேக், நம்ம செய்யற பெரிய மிஸ்டேக், நம்முடைய நோக்கத்தை அவர்கிட்ட நம்ம நிறைவேற்றிக் கொள்வதற்கு நினைக்கிறது தான். அப்ப அவளுக்கு நோக்கம் எல்லாம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை நிறைவேற்றுகிறதுக்கு தான் அவர் ஒரே கவனமா இருந்தார். சமைக்கணும், அவருக்கு கொடுக்கணும், சாப்பாடு செய்யணும், அவருக்கு கொடுக்கணும். அவள் உள்ளத்தில் இருந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப ஃபார்ம் அவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்பது வேறு. ஆண்டவருடைய நோக்கம் என்பது வேறு. ஆண்டவர் என்னைக்குமே நீங்க நல்லா நீங்க பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பியூர்லி ஸ்பிரிச்சுவல் தாட் உள்ளவர். 100% இன்னைக்கு உலக சிந்தனையோடு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரையுமே நான் சொல்றேன், தேவ சித்தம் என்கிற ட்ராக்ல இருந்து மிஸ் ஆகி போயிட்டு இருக்கிறாங்கன்றத என்னால் தெளிவா சொல்ல முடியும். உலக காரியத்தை மையத்தில் வைத்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ராங் ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நான் எழுதி கொடுப்பேன். வேதம் நிறைய திருப்பி சொல்லுது. 1 Corinthians 15:19 நீங்க வாசிச்சு பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறவனாய் இருக்கிறவன் எல்லாரை பார்க்கிலும் அதிக பரிதபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். படிக்கிறோம் அந்த வசனத்தை, ரொம்ப அருமையா இருக்கும்.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால்,
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால்,
எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம்.
பாத்தீங்களா, மிஸ் ஆகுது. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலகத்தின் காரியத்திற்காக மாத்திரம் கிறிஸ்துவின் பேர் நம்பிக்கை வைத்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நீங்க ஒரு பரிதாபத்துக்குரிய ஆளுங்கிறார். நீங்க ஒரு பரிதாபத்துக்குரிய ஆள். எவ்வளவு தூரம் நிறைய பேருக்கு தெரியல. உலக காரியத்தையே போக்கஸ் பண்ணி ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. டோட்டலா அவங்க ராங் ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க, தெரியறது இல்ல. சபைக்கு வரலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், சர்வீஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் எங்க இருக்குது? உங்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு நோக்கம் இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு உங்களை குறித்து வேற நோக்கம் இருக்குது. தெரியல, தெரியாம போயிட்டு இருக்கு. நம்ம போற பாதை எங்கன்னு தெரியல. ரெண்டையும் நமக்கு முன்னாடி வச்சிட்டாரு. ஸ்பிரிச்சுவல் வேவ் நமக்கு முன்னாடி வச்சிட்டாரு, மெட்டீரியல் லைஃபையும் முன்னாடி வச்சிட்டாரு. போ, ஆண்டவர் நிற்கிறார், ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணு. ஜீவ வழி, மரண வழி மாறி ஆவிக்குரிய வழியை முன்னால வச்சுட்டாரு, உலக வழியை முன்னால வச்சுட்டாரு, உலக ஆசீர்வாதத்தை முன்னால வச்சுட்டாரு. ஏதாவது ஒண்ணு நீ நடந்து போன்ட்டாரு. நிறைய பேர் இந்த உலக ஆசீர்வாத வழியை பார்த்து அதுலயே ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த வழியை டச்சே பண்றது இல்லை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையான உலக ஆசீர்வாதம் இந்த ட்ராக்ல தான் இருக்குது. இதுல போனா ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆசீர்வதிச்சு அதோட சேர்த்து உலக காரியத்தையும் கொடுப்பாரு. இதுல போனோம்னா உலக காரியமும் கிடைக்காது, ஸ்பிரிச்சுவலும் கிடைக்காது, டோட்டலா பரிதாபமா போய் நிற்பான். அதான் பரிதபிக்கப்படத்தக்க. நிறைய பேருக்கு தெரியல அடிப்படை சத்தியம் இது. இது தெரியல. உலக காரியம், உலக காரியம், உலக காரியம், எப்பவுமே உலக காரியம். தெரியுமா? பிசினஸ், பிசினஸ், பணம், உலக காரியம், உலக காரியம், வேலை. ஜெபிக்க நேரம் இல்ல, பைபிள் படிக்க நேரம் இல்ல, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல, வந்தாலும் சீக்கிரம் முடிச்சு ஓடி விதா, அப்படியே போராட்டம், பிரச்சனை. ஒருத்தர் காலையில் ஒருத்தர் பத்தி பேசிட்டு இருந்தேன், சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு, ஒரே பிசினஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் சொன்ன, சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு, ஒரு வைஃப் கம்ப்ளைண்ட், வீட்டில் சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு, ஒரே பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. பண்றது அப்படி சாப்பிடாம கூட என்னங்க சம்பாரிச்சு? சாப்பாடு கூட சாப்பிட முடியாம அப்படி என்ன சம்பாரிச்சு என்னத்தை பண்ண போறீங்க? யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது. அப்ப சாப்பிடறதுக்கே நேரம் இல்லைன்னா ஜெபிக்கிறதுக்கு கண்டிப்பா அவருக்கு நேரம் இருக்குமா? சாப்பாட்டுக்கே நேரம் இல்லைன்னு ஜெபிக்கிறதுக்கு கண்டிப்பா நேரம் இருக்காது. பைபிள் படிக்க நேரம் இருக்காது. எதுக்குமே கண்டிப்பா நேரம் இருக்காது. எதை விட்டாலும் மனுஷன் சாப்பாட்டை விட மாட்டான். சாப்பாட்டை விட்டுறாருன்னா அப்படி என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க நிலைமை எப்படி இருக்குது. இது கம்ப்ளைண்ட், எனக்கு காலையில் எனக்கு வந்த கம்ப்ளைண்ட். இது சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு, ஓடிடுறாரு. இப்போ இதுல என்ன தெரியுதுன்னு நம்ம லைஃப்ல வந்து யோசிக்கணும். ஆண்டவர் நம்ம எதை நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறோம், எதை செலக்ட் பண்றோம்? ஆண்டவருடைய ட்ராக் நீங்க பாருங்க. உங்களுக்கு பைபிள் வசனத்தை காட்டுறேன். கொலோசியருக்கு எழுதுற நிருபம் 3 Corinthians 3:1 வாசிங்க.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும்
இடத்திலுள்ள
மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால்
நீங்கள் மரித்தீர்கள்
உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது.
என்ன ஒரு தாட் கொடுக்கிறார் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளமே இதுதான், ரட்சிக்கப்பட்டமா இல்லையானதுக்கு இதான் அடையாளம். நீ கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானதை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல. ரூலர் பண்ணிட்டாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல, முடிச்சு போச்சு, அதுக்கு மேல பேச்சே கிடையாது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் இருக்கிறதுக்கு போகாதேன்ட்டாரு, மேல இருக்கிறத தேடு. ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் மேல தேடுங்க. பைபிள் ஃபுல்லா இதே ட்ராக்ல தாங்க இருக்குது. நான் இப்ப எல்லாத்தையும் எடுக்க டைம் இல்லை, எனக்கு மனசு எத்தனையோ ஓடுது, எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு டைம் இல்ல. நீங்க வீட்டுல போய் படிங்க, மத்தேயு 6:25-33 படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து கவலைப்படாதவர்கள் பேசுவார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், உணவுக்காக கவலைப்படாதது, உடைக்காக கவலைப்படாதிருங்கள். இதெல்லாம் யாரு தேடுறா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் கொண்டு வருவர். இதெல்லாம் யார் தேடுறா? உலகத்து காரியத்தை தேடாதீங்க சொல்லிட்டு யார் தேடுவான்றதை கரெக்டா பாயிண்ட் பண்றாரு. அஞ்ஞானிகள் இதை தேடுவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க, என்னை அறியாதவங்க தான் இதை தேடுவாங்க. என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க உலக காரியத்தையே தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற அர்த்தமே இல்லைங்கிறாரு. நீங்க எதை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் நீங்க தேடாமலே கூட கொடுக்கப்படும். பிளஸ்ஸிங் வச்சுட்டாரு, மெட்டீரியல் பிளஸ்ஸிங் வச்சுட்டாரு. ஆனா ஸ்பிரிச்சுவல் போக்கஸ் பண்ணீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ்ஸிங் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் விட்டுட்டீங்க, மெட்டீரியல் பிளஸ்ஸிங் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா இதுவும் கிடைக்காது, அதுவும் கிடைக்காதுன்ற கிடைக்கவே கிடைக்காது, ரெண்டுமே போயிடும். எவ்வளவு ராங் செலக்ஷன் நிறைய பேர் பண்றாங்க இல்லையா? யோசிக்கணும். பிளண்டரா தெரிஞ்சே தப்பான செலக்ஷன். அதனாலதான் வாழ்க்கையில முன்னேற முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, உலக காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியல. அப்படியே போட்டி சிக்கல்ல மாட்டிருக்கிறாங்க. காரணம் இதுதான், காரணம் இதேதான். ஸ்பிரிச்சுவல் போக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்டானால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானதை தேடுங்கள். போன வாரத்திலையும் சொன்னேன், காலையில் ஆராதனையில் கர்த்தரை நம்ம தெய்வ சமூகத்தில் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வ. எதை கேட்கணும்? தெய்வீக சுபாவத்தை கேளுங்க, பிதாவின் சாயலை கேளுங்க, பிதாவின் தன்மைகளை கேளுங்க, பிதாவினுடைய சுபாவங்களை கேளுங்க, அதை கேளுங்க. உம்மை போல பரிசுத்தம், உம்மை போல தாழ்மை, உம்மை போல பொறுமை, உம்மை போல அன்பு, உம்மை போல மனதுருக்கம், உம்மை போல ஆண்டவரே ஒரு வாழ்க்கை, உம்மை போல ஒரு நிதானம், அவரை கேளுங்க, அவருடைய சுபாவத்தை கேளுங்க. மற்றதெல்லாம் தானா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்ப பாத்தீங்கன்னா மார்த்தாள் உணவை சமைக்கிறத செலக்ட் பண்ணா, மரியாள் தேவனுடைய வார்த்தையை செலக்ட் பண்ணா. இல்ல அவர் பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டார், செலக்ட் பண்ண விதத்தை காரியத்தை பார்க்கணும். இவள் சமையலை சாப்பாட்டை செலக்ட் பண்ணா, இவள் தேவனுடைய வார்த்தையை செலக்ட் பண்ணா. அவ உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டா. சாப்பாடு என்னதான் வகை வகையா சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு முடிச்சோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாப்பிட்டு முடியற வரைக்கும் என்ன, இதை தாண்டிச்சுன்னா எல்லாமே ஒண்ணுதான். இந்த இது வரைக்கும் தான் எல்லாமே. எவ்வளோ காஸ்ட்லி ஃபுட்டா இருந்தாலும் இவ்வளவு பெரிய உடம்புல இது வரைக்கும் தான் எல்லாம். இதை தாண்டிடுச்சுன்னா பிரியாணி ஒண்ணுதான், தயிர் சாதம் ஒண்ணுதான், சாம்பார் சாதம் ஒண்ணுதான், இதுக்கு மேல போயிடுச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதான். இது வரைக்கும் தான் எல்லாமே. இவ்வளவு இடத்துக்கு தான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கிறான் மனுஷன். உடம்புல இவ்வளவு பெரிய உடம்புல இவ்வளவு இடத்துக்கு தான்.
இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எல்லா டேஸ்டும். இது தாண்டிச்சுனா எல்லாம் ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க, சாப்பாடு அவ்வளவுதான், சாப்பாட்டுடைய வேல்யூ அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இவ்வளவுதான் சாப்பாட்டு வேல்யூ. ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்திய ஜீவனை கொடுக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. யோவான் 5:39 இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அது சாப்பாடு மாதிரி 5 நிமிஷத்தில் முடியுற விஷயம் கிடையாது, அது உங்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போகும். தேவனுடைய வார்த்தை. மரியாள் தேவனுடைய வார்த்தையை செலக்ட் பண்ணா, மார்த்தாள் சாப்பாட்டை செலக்ட் பண்ணா, மரியாள் நித்தியத்துக்குரிய காரியத்தை செலக்ட் பண்ணா, மார்த்தாள் உலக காரியத்தை செலக்ட் பண்ணா. அதான் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இயேசு கிறிஸ்து ரெண்டு பேத்துக்கு நடுவில் தான் இருந்தாரு. ஆனா ஒருத்தி கரெக்டா இயேசுவே அவருடைய வார்த்தையை செலக்ட் பண்ணலாம், ஒருத்தி உலக காரியத்தை செலக்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார், நம்ம வீட்டில் தான் இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம எதை செலக்ட் பண்றோம் முக்கியம், சரியானதை செலக்ட் பண்ணுங்க. நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியை செய்கிறதான காரியத்தை செலக்ட் பண்ணுங்க. இம்மைக்குரிய காரியத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். நித்தியத்துக்குரிய காரியத்தை செலக்ட் பண்ணுங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலாதாரம் செலக்ட் பண்ணுங்க. 3வது சொல்றேன், மத்தேயு 26 போகும், 40வது வாசிக்கலாம். 26:40 வாசிப்போம்.
பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான்
மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
போதும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் ஒவ்வொரு எல்லாரையும் 11 பேரை கூட்டிட்டு வந்தார். யூதாஸ் போயிட்டா வெளியில, 11 பேரோடு உள்ள வராரு. வந்த உடனே 3 பேரை மாத்திரம் தோட்டத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போறாரு. யாக்கோபு யோவான் பேதுரு கூட்டிக் கொண்டு போய் அவர்களை ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு இன்னும் சற்று உள்ள போய் ஜெபிக்க போறார். போகும்போது சொல்லிட்டு போறாரு, என்னோடு கூட நீங்கள் விழித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. போய் ஒரு மணி நேரம் அவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு அவர் திரும்பி வந்து பாக்குறாரு. அந்த ஒரு மணி நேரத்தில் இவங்க நல்லா தூங்கிட்டாங்க. திருப்பி தட்டி எடுப்பி சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னா. சொல்லிட்டு திரும்பி போய் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு திரும்பி வந்து பாக்குறாரு. திரும்பியும் 3 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி அவங்கள தட்டி எழுப்பி சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். லூக்கால பார்க்கும்போது எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி ரெடி பண்ணிட்டு திருப்பியும் போவார். போய் ஜெபம் பண்ணி திருப்பி வந்து பாப்பாரு, திருப்பியும் தூங்கிட்டு இருப்பாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். இது இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை கவனிக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீதமானதுன்றார். ரெண்டையும் பேசுற இங்கே ஆவி மாம்சம் கிறாரே, இது என்ன? பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நிறைய பேர் தப்பா நினைச்சுக்க அபிஷேகத்தை பேசுறாரு. ஏன்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அபிஷேகம் பெற்றவர், இவங்க யாருமே அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லல, மனுஷனில் இருக்கிற ஆவி, அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியை அவர் சொல்றார். மனுஷனுடைய ஆவி, மனுஷன் 3 பகுதியா இருக்கிறோம், ஆவி ஆத்மா சரீரம். இதில் கர்த்தருடைய ஆவி, இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. நீதிமொழிகள் 20:27 வாசிக்கலாம். 20:27 வாசி,
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம்
ஆராய்ந்து பார்க்கும்.
மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவி எப்படிப்பட்டது? கர்த்தர் தந்த தீபம், அது உள்ள இருக்கிறதெல்லாம் ஆராயக்கூடிய விதத்திலே தேவன் தம்முடைய தீபத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார். பியூர் ஸ்பிரிச்சுவல், ஆவி என்பது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல், அதுல எந்த உலக காரியத்துக்கு இடமே கிடையாது. ஆத்மா என்பது மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சிந்திக்கும் முடிவெடுக்கக்கூடிய நடுநிலைமைக்குரியது. சரீரம் மண்ணினால் தோன்றியது, மண்ணுக்கு போகக்கூடியது. இதுல என்றைக்குமே ஆவியும் சரீரமும் ஒன்று கொண்டு விரோதமானது. மாம்சம் உலகத்திற்கு நேராய் இழுக்கும், ஆவி ஆண்டவருக்கு நேராய் நம்மை இழுக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த சீஷருடைய காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலேயே சாதாரண விஷயம் கிடையாது. இவங்க தூங்கிட்டாங்க நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம், ஆனால் நடைமுறையில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபான சூழ்நிலை தான். ஏன்னா இன்றைக்கு மாதிரி கிடையாது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச நாட்களில் இன்னைக்கு மாதிரி கிடையாது. அப்படியே நம்ம டிராவல் பண்ணனா ஏறி உட்காந்து ஒரு வண்டியில் ஏறி உட்காந்து சரண் அப்படியே போய் இறங்குறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நடந்தாங்க 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 நடந்தாங்க, காலையிலிருந்தே நடந்தாங்க. பட்டணங்கள் தோறும் நடந்து, கிராமங்கள் தோறும் நடந்தாங்க. நடந்து 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 தான் போயிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நடந்தே கூட்டிட்டு போயிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, டயர்ட் எப்படி இருக்கும். காலையிலிருந்து பகலெல்லாம் கூடவே நடந்து நடந்து, கிராமங்கள் எல்லாம் பட்டணங்கள் எல்லாம் நடந்து 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 ஊழியம் செய்யறதுனா எவ்வளவு டயர்டா இருக்கும். கஷ்டம்தான் இல்ல, நான் சொல்லல, ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் நூற்றுக்கு நூறு தெய்வம், அடுத்த பக்கத்தில் நூற்றுக்கு நூறு அவர் ஒரு மனிதன். மனிதனுக்குரிய எல்லா உணர்வுகளும், களைப்பு அவருக்கு இருந்துச்சு இல்லையா, சோர்வு அவருக்கு இருந்துச்சு, தண்ணீர் தாகம் அவருக்கு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. யோவான் 4 அதிகாரத்தில் பிரயாணத்தில் இளை படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். இருக்குது, டயர்ட் ஆயிட்டாரு. அப்போ நூத்துக்கு நூறு மனுஷ சரீரத்தில் அவர் இருந்தார். ஆகையினாலே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே, இயேசு கிறிஸ்துவுக்கும் டயர்ட் இருந்துச்சு, அவருக்கு டயர்ட் இருந்தா பைபிளே சொல்லுது. இந்த சீஷர்களுக்கும் டயர்ட் இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆவி இருந்துச்சு, சீஷர்களுக்கும் ஆவி இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ராத்திரியில் அவர் சிலுவையிலே அடைக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட போகிறார். நாளையிலிருந்து கொடிய சோதனை அவங்களுக்கு இருக்குது. அதனால இந்த சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டாரு. ஆனால் ஜெபிக்க சொல்லிட்டாரே தவிர, இவர் போய் தன்னுடைய போராட்டத்தோடு அவர் ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை வந்து பார்க்கிறார், அவங்களால ஜெபிக்க முடியல. உடனே நியாயமான ஒரு வார்த்தையை சொல்றார். என்னைக்கும் இயேசு கிறிஸ்து அநியாயமான வார்த்தையை சொல்றார், நியாயமா சொல்றார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. உங்க மாம்சத்துல பலவீனம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு இருக்கிற அதே மாம்சத்துல தான் நானும் இருக்கிறேன், எனக்கும் மாம்சத்துல தான் நான் இருக்கிறேன். என்னுடைய மாம்சத்திலும் பலவீனம் இருக்கிறது, அதே போல உங்க மாம்சத்துல பலவீனம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒத்துக்கிறாரு, உங்க மாம்சத்துல பலவீனம் இருக்குது, தெரியும். அதே நேரத்தில் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியில ஒரு உற்சாகம் இருக்குது, அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியும் கர்த்தர் கொடுத்த தீபம், அதுவும் உற்சாகம் உள்ளதுதான். எனக்கு உங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. என்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளது, அதே போல உங்க ஆவியும் உற்சாகம் உள்ளது, கர்த்தர் கொடுத்த தீபம். என்னுடைய மாம்சம் களைப்படையும், அதே போல உங்க மாம்சமும் களைப்படையும், தெரியும். ஆனாலும் பலவீனமான மாம்சம் எனக்கு தெரியும், ஆனாலும் ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன், ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். இப்பொழுது இந்த சீஷர்களுக்கு ரெண்டு இருக்குது, ஒன்னு ஆவி ஒன்னு மாம்சம், ரெண்டு ரெண்டு கோணத்தில் எடுக்குது. ஆவி சொல்லுது ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதற்கு ஆவி பேக்கப் பண்ணுது, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு, ஆவி சொல்லுது ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த தீபம், ஜெபி ஜெபிங்குது. ஆனா மாம்சம் சொல்லுது டயர்டா இருக்கு, கொஞ்சம் அப்படி சாஞ்சுக்கோ, கொஞ்சம் சாஞ்சுக்கோ, கொஞ்சம் தூங்கு தூங்கு தூங்கு. ரெண்டும் ஒரே இடத்துல இருந்து போராடிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஆவி எடுக்குது, ஒரு பக்கம் மாம்சம் எடுக்குது. எதை செலக்ட் பண்றது? ரெண்டுல ஒன்னதான் செலக்ட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து அதை செலக்ட் பண்ணி ஜெபிச்சிட்டாரு. சீஷர்கள் தன் மாம்சத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அதை செலக்ட் பண்ணி தூங்கிட்டாங்க. இதுதான் நடக்குது, செலக்ஷன் மிஸ்டேக் தான் இங்க. இந்த கெத்செவனே தோட்டத்திலே இயேசு ஜெபிச்சதுக்கும் சீஷர்கள் தூங்குனதுக்கும் ரீசன் என்ன? செலக்ஷன் மிஸ்டேக் தான், அதுல இருந்த டிஃபரன்ஸ் தான் காரணம்.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதை பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது, ரெண்டையுமே சுட்டி காட்டுறாரு. எனக்கு தெரியும் உங்க மாம்சத்துல வேதனை இருக்குது, களைப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் உங்கள் ஆவி ஒன்னு சொல்லுது, நான் சொல்றது உங்க ஆவி ஆமோதிக்குது, செவின்னு சொல்லுது, செலக்ட் பண்ணு. ஆனா ராங் செலக்ஷன் அவங்களை தூங்க வச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறமே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ராங் செலக்ஷன். நான் தனியா உட்கார்ந்து ஜெபிக்கிறதே இல்லைன்னு சொல்றீங்களா? ராங் செலக்ஷன் நீங்க இருக்கிறீங்க. தனியாய் நான் ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்றதுலாம் உங்களுக்கு ஜெபிக்க பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். யாருக்குமே ஜெபிக்கவே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஜெபிக்க வேண்டும் என்ற தூண்டுதலை ஆண்டவர் உங்கள் ஆவியிலே கண்டிப்பா கொடுத்திருக்கிறார். ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த தீபம். கண்டிப்பாகவே உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் கண்டிப்பா இருக்கும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா செலக்ட் பண்றது நம்ம வேற ஒரு ராங்க செலக்ட் பண்ண உடனே அதுல நம்ம ஃபுளோ ஆயிடுறோம். நீங்க தேவ சமூகத்திலே ஆண்டவரோடு தனித்து நீங்க நேரத்தை செலவிடுகிற நபராக இருந்தால் நீங்க ரைட் செலக்ஷன்ல இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு எனக்கு நேரம் இல்லை, டயர்டா இருக்குது, தூக்கம் வருது, எனக்கு வேலையில் காலையில் இருந்து ரொம்ப நேரம் உழைக்கிறேன், இப்படி இதெல்லாம் காரணம் சொல்றீங்கன்னா நீங்க ராங் செலக்ஷன்ல இருக்கிறீங்க. ராங் செலக்ஷன்ல இருக்கீங்க, ராங் செலக்ஷன்ல போயிருக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு நேரம் நம்ம உழைக்கணும்னு தெரியும், எவ்வளவு களைப்பு இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அதன் நடுவிலும் அட்லீஸ்ட் ஒன் அவர் அப்படின்னாரு. காலையிலிருந்து என் கூடவே நீங்க நடந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டயர்டுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அதன் நடுவில் உங்கள் ஆவியின் சத்தத்திற்கு ஒன் அவர் ஒதுக்குங்களேன் அப்படிங்கிறார். உங்கள் ஆவி ஜெபிக்க சொல்லுது, அதுக்கு ஒன் அவர் ஒதுக்க கூடாதா? இல்ல, மாம்சத்தையே காரணம் காட்டுறோம், மாம்சத்தின் காரியத்தை காரணம் காட்டும். இவ்வளவு உழைக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், தூக்கம் வருது, அதனால எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. அதுதான் நடந்துச்சு, ராங் செலக்ஷன். நம்முடைய வாழ்க்கையில சொல்ற ஆண்டவர் நம்ம ஜெபிக்க சொல்ற ஆண்டவர் ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரணத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியாவே இல்லை. நான் சொல்றோம், அப்ப நான் சொல்றேன், ஜெபம் இல்லாத வாழ்க்கைக்கு நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் அதுல எத்தனை நியாயம் இருக்கிறதா உங்களுக்கு பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டதுக்கு ஆண்டவர் ஒருபோதும் ரெடியா இல்லை, ஒருபோதும் அவர் ரெடியா இல்லை. மாம்ச பலவீனம் உள்ளதுதான் தெரியும், ஆனாலும் ஒன்னவரை ஜெபிக்கணுமே என்ற ஒன்னவராது ஜெபி. சரி, உனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, சரிப்பா தூங்குன்னு சொல்லல, ஒன்னவராவது ஜெபி. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை செலக்ட் பண்ணிருக்கோம், ஆவியை செலக்ட் பண்றோமா மாம்சத்தை செலக்ட் பண்ணிருக்கிறோமா? ஆவியை செலக்ட் பண்ணீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பீப்புளா இருப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் மேனா இருப்பீங்க. மாம்சத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா மாம்சத்துக்கு உரியவர்களாம போயிடுவோம். என்னைக்குமே ஆவியின் சத்தத்தை லிசன் பண்ணணும், அதுக்கு பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுல நம்ம ஃப்ளோ ஆகணும். அதுதான் வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த நல்ல மாலை நேரத்திலும் ஜீவ வழியையும் மரண வழியையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ரெண்டு காரியங்களும் இருக்கிறது, ஜீவ வழி மரண வழி ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுல எதுல வேணா நம்ம ஃபாலோ ஆகலாம், எதுல வேணா நம்ம போலாம், அது நம்ம கையில தான் இருக்குது. நமக்கு முன்னால வச்சுட்டாரு, ஒன்ன செலக்ட் பண்ணுங்கிறார், ஒன்ன செலக்ட் பண்ணி அதுல போ. ரெண்டையுமே செலக்ட் பண்ண முடியாது, ரெண்டு வழியில யாரும் நடக்க முடியாது, ரெண்டை எஜமானுக்கு ஒருவனும் முடியும் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்னதான் செஞ்சாகணும், ரெண்டையும் செய்யவே முடியாது. இந்த வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார், ஒன்ன செலக்ட் பண்ணு, சரியானதை நீ செலக்ட் பண்ணு, தப்பானதை செலக்ட் பண்ணாத. ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் கொண்டு வந்து தோட்டத்தின் நடுவில் ரெண்டு விருட்சங்களை வச்சிட்டார், ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனி, ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் வச்ச ரெண்டு வழி.
ரெண்டுல ஒன்ன நீ செலக்ட் பண்ணு. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றைக்கும் வாழு, அது நான் உனக்கு வச்சிருக்கிறேன். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடாத. அதை புசிக்கும் நாடிலே உன் ஆத்மாவிலே மரணம் சம்பவிக்கும். ஆனால் காரியம் என்னன்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை விட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு, புசிப்புக்கு நன்மையாய் இருக்கிறது போல தோணுச்சு. என்னைக்குமே ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற காரியத்தை விட பிசாசு உங்களுக்கு காண்பிக்கிற காரியம் ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு முன்னால வச்சிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை விட உங்களுக்கு முன்பாக இருக்கிற உலகத்தின் காரியம் என்னைக்குமே உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணத்தான் செய்யும். அப்படிதான் இருக்கும், அது அட்ராக்டிவா தான் இருக்கும். ஆனால் அதில் அட்ராக்ட் ஆகக்கூடாது. இதுதான் சோதனை. உலகத்தின் காரியங்களும் பாவங்களும் என்னைக்குமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை கூட அதான் ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். ஆனாலும் ஒரு தேவ பிள்ளை அட்ராக்ட் ஆகக்கூடாது. இன்னைக்கு நமக்கு முன்பாக ரெண்டு காரியங்கள் இருக்கிறது, எந்த விஷயமா இருக்கட்டும், ரெண்டு காரியங்கள். ஏவாள் தோற்றத்தின் அடிப்படையிலே முடிவெடுத்தாள், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுக்க தவறிவிட்டாள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செலக்ட் பண்ணாலும் தோற்றத்தின் அடிப்படையில், வெளிப்பிரகாரமான காரியத்தை வச்சு முடிவெடுத்துறாதீங்க. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுங்கள். உங்களுக்கு வேத வசனம் கிடைக்கலையா, ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு முடிவெடுக்க உங்களுக்கு உதவி செய்வார். லோத்து தோற்றத்தின் அடிப்படையிலே சோதோம் குமராவை, அதற்கு அடுத்த இடங்களை எல்லாம் அவன் தெரிந்து கொண்டான், தவறான முடிவு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் முடிவெடுத்தான், சரியான முடிவு. தோற்றத்தின் அடிப்படையில் எடுக்கிற முடிவுகள், வெளிப்பிரகாரமான காரியத்தை வைத்து எடுக்கிற முடிவுகள் என்றைக்கும் தவறானவைகள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எடுக்கிற முடிவுகள் தான் சரியானது. தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். ஒரு தவறான முடிவு உங்கள் வாழ்க்கையவே நிர்மூலமாக்கிவிடும். ஒரு தவறான முடிவு எல்லாவற்றையும் அழித்து போடும். கவனமா இருக்கணும். இரண்டாவது, மார்த்தாள் மரியாள் இவங்களுடைய வாழ்க்கை. இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு, மார்த்தாள் உலக காரியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறாள், சமையல் சாப்பாடு. மரியாள் அவருடைய வார்த்தை, வார்த்தையை செலக்ட் பண்றா. ஒருத்தி உலக காரியத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறா, ஒருத்தி ஸ்பிரிச்சுவல் சைடு செலக்ட் பண்ணியிருக்கிறா. இயேசு அந்த வீட்டில் தான் இருக்கிறார். ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான செலக்ஷன் இருக்கிறாங்க. ஒருத்தர் அழிந்து போகிற காரியத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறா, ஒருத்தி நித்திய ஜீவன் வரைக்கும் செயல்படுகிற காரியத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு, கூப்பிட்டுட்டீங்க வந்துட்டாரு. உலக காரியத்திற்காக நீங்க அவரை செலக்ட் பண்ணிட்டீங்களா, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல அவரை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தாலும் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து நீங்க செலக்ட் பண்ணது ஒண்ணு, ஆனால் அவர் உங்களை எதுக்கு செலக்ட் பண்ணார்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம அவரை ஒரு காரியத்துக்கு செலக்ட் பண்ணிட்டோம், உலக ஆசீர்வாதத்துக்காக அவரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அவர் என்னை எதுக்கு செலக்ட் பண்ணாரு? என்னை சுற்றிலும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவிலே என்னை ஏன் அவர் செலக்ட் பண்ணாரு? அவர் என்னை செலக்ட் பண்ணது ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. நானோ உலக காரியத்துக்கு அவரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். எவ்வளவு தவறான செலக்ஷன். ஆண்டவர் உங்களை ஒரு ஆவிக்குரிய நோக்கத்தோடு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாமோ அவரை உலக காரியத்திற்காய் தெரிந்து கொண்டிருப்போமானால் எவ்வளவு ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்டது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மூன்றாவது, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, அவரே ஒத்துக்கொண்டார். உங்க மாம்சத்தில் பலவீனம் இருக்குது எனக்கு தெரியும், நீங்க கடுமையா உழைக்கிறீங்க தெரியும், ஆனாலும் அதை காரணம் காட்டி ஜெபிக்காமல் வாழ்வதை ஒருபோதும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆவி என்று ஒன்று இருக்கிறது, அது உற்சாகப்படுத்தும், அது கர்த்தர் கொடுத்த தீபம், அதை செலக்ட் பண்ணுங்க. மாம்சத்துடைய வாய்ஸுக்கு செலக்ட் பண்ணாதீங்க, ஆவியுடைய வாய்ஸை செலக்ட் பண்ணுங்க. அந்த ஆவியின் சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்தால், நமக்குள் இருக்கிற ஆவியின் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நம்ம ஆவிக்குரியவர்களாயிருப்போம். நம்முடைய மாம்சத்தின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் மாறிப்போவோம். ஆவியின் சத்தத்தை என்னைக்குமே செலக்ட் பண்ணணும், மாம்சத்தின் சத்தத்தை செலக்ட் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, இரண்டில் ஒன்றை தான் செலக்ட் பண்ண முடியும், ரெண்டையும் செலக்ட் பண்ண முடியாது, ரெண்டுல ஒன்ன தான் செலக்ட் பண்ணணும். கவர்ச்சிகரமான உலக காரியமா அல்லது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ பரிட்சமா? உலகத்தில் அழிந்து போகிற மாம்சத்துக்குரிய ஒரு உணவு உலகத்தின் காரியமா அல்லது தேவனுடைய வார்த்தையா? நம்முடைய வாழ்க்கை நம்ம செலக்ட் பண்ணணும். தூங்கி ஓய்வெடுத்து வாழ்கிற ஒரு நிம்மதியான வாழ்க்கையா, கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா? ஒன்னு செலக்ட் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்தில் அப்பா எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இரண்டில் ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். சரியானதை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. பெரும்பாலும் அநேக தவறான காரியத்தை தெரிந்து கொள்ளுகிறதை ஆண்டவரே இனி ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்பா. உமது சித்தத்தின்படி நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும், உமது பாரத்தின்படி, உம்முடைய இயக்கத்தின்படி, உம்முடைய எதிர்பார்ப்பின்படி நாங்கள் சரியான ஆவிக்குரிய காரியங்களையே செலக்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. தோற்றத்தின்படி அல்ல, உம்முடைய வார்த்தையின்படி செலக்ட் பண்ணட்டும்பா. அழிந்து போகிற காரியம் அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் செயல்படுகிற உம்முடைய வசனத்தின் நிமித்தம் செலக்ட் பண்ண உதவி செய்யுங்க. தூக்கத்தை அல்ல, ஜபத்தையே செலக்ட் பண்ணி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியவர்களாகவே நீங்க வாழ வைப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகரமாகி